இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Da da.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் வளர்த்தல். இருதயம் மாறும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். இந்த மாறுதலுக்கு வேதத்தில் பிறப்பு என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னும் அது விதைக்கிறவன் விதைத்த நல்ல விதை முளைப்பதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதே பிரகாரம் கிறிஸ்துவண்டை மனம் திரும்பினவர்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கிறிஸ்துவுக்குள்ளே பூரண புருஷர்களாகவும் ஸ்திரிகளாகவும் வளர வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அல்லது வயலிலே விதைக்கப்பட்ட நல்ல விதையைப் போல அவர்கள் வளர்ந்து நல்ல பலன் கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். ஆகையால் இயற்கை பொருள்களிலிருந்து எடுக்கிற திருஷ்டாந்தங்கள் ஆவிக்குரிய இரகசியமான சத்தியங்களை நமக்கு ஏற்ற பிரகாரம் விளக்கி காட்ட வேண்டியவர்களாயிருக்கின்றன. மனுஷன் ஞானமும் சாமர்த்தியமும் கூடிய இயற்கை பொருள்களில் மிகவும் சிறியதென்றும் உயிர் கொடுக்க முடியாது. தேவன் தாமே அளித்திருக்கிற ஜீவன் மூலமாக மாத்திரம் செடிகளும் மிருகங்களும் பிழைத்திருக்க முடியும். அப்படியே தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவன் மூலமாக மாத்திரம் ஆவிக்குரிய ஜீவன் மனுஷருடைய இருதயத்தில் பிறக்கக்கூடும். ஒரு மனிதன் மேலிருந்து பிறவாவிட்டால் கிறிஸ்து நமக்கு அளித்திருக்கிற ஜீவனுக்கு பங்காளிகளாகவே மாட்டான். பிறப்பதற்கு எப்படியோ அப்படியே வளர்ச்சிக்கும் மொக்கை புஷ்பமாகவும் புஷ்பத்தை காயாகவும் செய்வது தேவனே. அவருடைய வல்லமையினால் தான் விதையானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கிறது. அவன் லில்லி புஷ்பத்தை போல மலருவான் என்று தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள் என்றும் ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலை பற்றி சொல்லுகிறான். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள் என்று இயேசு நமக்கு கற்பிக்கிறார். செடிகளும் புஷ்பங்களும் வளருவது தங்கள் சொந்த பற்றுதலினால் அல்ல, கவலையினாலும் அல்ல, சொந்த முயற்சினாலும் அல்ல, ஆனால் அவற்றின் உயிருக்கு இன்றியமையாததென்று தேவன் தெரிந்து கொடுக்கிறதை பெற்றுக்கொள்வதினால் மாத்திரம்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய கவலையினாவது சுய முயற்சியினாவது உயரத்தை சேர்த்து கொள்ள முடியாது, ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியாது. ஒரு செடியானாலும் சரி, ஒரு பிள்ளையானாலும் சரி, அதன் பிராணனுக்கு ஆதாரமான ஆகாயம், சூரிய வெப்பம், ஆகாரம் ஆகிய இவற்றை சுற்றுப்புறத்திலிருந்து பெற்றுக்கொள்வதினாலேயே வளர்கிறது. இயற்கையின் இந்த ஈவுகள் ஜீவராசிக்கும் தாவர வார்க்கத்துக்கும் எவ்வளவு அவசியமோ அப்படியே கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கும் கிறிஸ்து எவ்வளவு அவசியமாகிறார். அவர் அவர்களுக்கு நித்திய வெளிச்சம், சூரியனுக்கும் கேடகமாயிருக்கிறார். அவர் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பார். புல் அறுப்புண்டு வெளியின் மேல் பெய்யும் மழையை போல் இறங்குவார். அவரே ஜீவ தண்ணீர். அவரே வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற தேவ அப்பம். பூகோளத்தை சூழ ஆகாயம் நிரம்பி இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் அவருடைய கிருபையின் ஆகாய விரிவு அவருடைய குமாரன் மூலம் அருளப்பட்ட ஒப்பற்ற ஈவினால் முழு உலகையும் கவிழ்ந்திருக்கிறது. ஜீவன் அளிக்கிற இந்த ஆகாயத்தை சுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் பிழைத்து கிறிஸ்துவுக்குள்ளே பூரண புருஷர்களாகவும் ஸ்திரிகளாகவும் வளருவார்கள். தன்னுடைய அழகும் வடிவமும் பூரணமாகும்படி ஒரு மலர் சூரிய கதிர்கள் தன்மேல் படத்தக்கதாக சூரியன் பக்கம் திரும்புகிறது போல நம்முடைய சுவாபம் கிறிஸ்துவின் சாயலாக வளர்ந்தோங்க பரலோக ஒளி நம்மில் வீசும்படி நாம் நீதியின் சூரியன் முகம் திரும்ப வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொன்ன பொழுது மேலே சொல்லியிருந்ததை வற்புறுத்துகிறார். ஒரு கிளையானது வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமானால் தாய்மரத்தோடு ஒட்டி கொண்டிருப்பது எவ்வளவு அவசியமோ, அதுபோல நீயும் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால் கிறிஸ்து பேரில் சார்ந்திருப்பது அவ்வளவு அவசியமாகிறது. அவரை பிரிந்தால் உனக்கு உயிரில்லை. சோதனையை எதிர்க்கவாவது கிருபையிலும் பரிசுத்தத்திலும் வளரவாவது உனக்கு சக்தியில்லை. அவரில் நிலைத்திருந்தால் செழித்தோங்குவாய். உன் ஜீவனை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாயானால் நீ உலர்ந்து போவதுமில்லை, பலனற்று போவதுமில்லை. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட விருட்சத்தை போலிருப்பாய். அநேகர் இந்த வேளையில் ஒரு பாகத்தை தாங்களே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் பாவ மன்னிப்புக்கும் கிறிஸ்துவை நம்பியிருக்கிறார்கள். ஆனால் சரியான வாழ்க்கை வாழ தங்கள் சொந்த முயற்சியையே தேடுகிறார்கள். இவ்வித ஒவ்வொரு முயற்சியும் தவறி போகும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். கிருபையில் நாம் வளரும் வளர்ச்சி நம்முடைய மகிழ்ச்சி. நாம் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாயிருந்தால் ஆகிய இவை நாம் கிறிஸ்துவுடனே ஐக்கியப்பட்டிருந்தால் மட்டுமே பெருகி வளரும். நாடோறும் நாளிகை தோறும் அவரோடு அந்நிய சம்பந்தமுடையவர்களாகி அவரிலே தரித்திருக்கிறவர்களானால் நாம் கிருபையின் வளர்ந்திருக்கிறவர்களாவோம். நம்முடைய விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. முதல் இடை கடையாகவும் நமக்கு கிறிஸ்துவே. நம்முடைய ஓட்டத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதிலும் அவர் நம்மோடு இருக்க வேண்டியது. கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறான். கிறிஸ்துவின் நிலைத்திருப்பது எப்படி என்று கேட்கிறாயோ, அவரை நீ முதலாவது எவ்விதமாக அடைந்தாயோ அவ்விதமாகவே நிலைத்திருக்க வேண்டியது. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ முழுவதும் தேவனுக்கு சொந்தமாயிருக்கவும் அவருக்கு ஊழியம் செய்து கீழ்ப்படிந்திருக்கவும் வேண்டுமென்று உன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்தாய். கிறிஸ்துவை உன்னுடைய இரட்சகராக அங்கீகரித்தாய். உன் பாவங்களை நீயே பரிகரித்து கொள்ள வாவது உன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள வாவது உன்னால் கூடாது. ஆனால் உன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த போதே அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் இவற்றையெல்லாம் உனக்கு செய்கிறார் என்று நம்பினாய். விசுவாசத்தினாலே நீ கிறிஸ்துவனுடையவனானாய். கொடுத்து பெற்றுக்கொள்வதினாலே நீ அவர் மேல் விசுவாசத்தால் வளர வேண்டியவனாயிருக்கிறாய். உன்னுடைய இருதயம், உன்னுடைய சித்தம், உன்னுடைய ஊழியமாகிய எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து அவருடைய கற்பனைகளின் பிரகாரம் கீழ்படுகிறதற்கு உனக்கு வல்லமை கொடுக்கத்தக்கதாக நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதாவது எல்லா ஆசீர்வாதங்களின் நிலைவாகிய கிறிஸ்து உன்னுடைய இருதயத்தில் தங்கி தரித்து வாசம் பண்ணவும் அவர் உனக்கு நீதியாகவும் இருக்கத்தக்கதாக அவரை எடுத்துக்கொள்ள வேண்டியது உனது கடமை. அதிகாலையில் தேவனுக்கென்று உன்னை பிரதிஷ்டை செய். இதுவே உன்னுடைய முதல் வேலையாய் செய்வாயாக. ஆண்டவரே, என்னை முழுவதும் உம்முடையவனாக எல்லாவற்றையும் உமது பாதத்திலே வைக்கிறேன். உம்முடைய ஊழியத்திலே இன்று என்னை பிரயோஜனம் உள்ளவனாக்கும். என்னிலே தங்கியிரும். என்னுடைய வேலையெல்லாம் உம்மிலே தொடங்கி நடத்தப்படுவதாக என்று ஜெபம் செய். இது நாடோறும் நடக்க வேண்டிய காரியம். ஒவ்வொரு காலையிலும் அந்த நாளுக்கென்று தேவனுக்கு பிரதிஷ்டை செய். நீ செய்யும்படி உத்தேசிக்கிற காரியங்களை அவருக்கு ஒப்புவி. அப்படி செய்வதினால் திருவுள சித்தத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளுவாய். இவ்விதமாக தினந்தினம் உன்னுடைய ஜீவியத்தை தேவனுடைய கரங்களில் ஒப்புவிக்கும் போது உன்னுடைய ஜீவியம் கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தை போல் மென்மேலும் உருவாக்கப்படும். கிறிஸ்துவிலே பொருந்திய ஜீவியம் அமெரிக்கையான ஜீவியமாயிருக்கும். மிதம் மிஞ்சின சந்தோஷம் முதலியன இரா. சமாதானமான நன்னம்பிக்கை நிலைத்திருக்கும். உன்னுடைய நம்பிக்கை உன்னிடத்தில் அல்ல, கிறிஸ்துவிலே இருக்கிறது. உன்னுடைய பலவீனம் அவருடைய பலத்தோடும், உன் அறிவீனம் அவருடைய ஞானத்தோடும், உன்னுடைய மெலிவு எக்காலும் நிலைத்திருக்கிற அவருடைய வலிமையோடும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு அழகு பூரண தன்மையாகிய இவற்றை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக்கொள். கிறிஸ்து தன்னைத்தான் வெறுத்தது அவருடைய தாழ்மை, அவருடைய தூய்மை, பரிசுத்தம், விலை மதிக்க முடியாத அவருடைய அன்பு ஆகிய இவைகள் ஆத்ம தியானத்திற்கு தகுந்த பொருள்களாகும். அவரை நேசித்து அவர் நடந்தது போல நீயும் நடந்து அவர் மேல் முற்றிலும் சாருவதினால் நீ அவருடைய சாயலாக மறுரூபமாவாய். எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் அமைதி, நிலைத்திருத்தல், நம்பிக்கை என்ற அர்த்தம் கொண்டிருக்கின்றன. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளும் இதே கருத்துடையவைகள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று ஏசாயா நிச்சயமாக கூறுகிறார். இந்த அமைதி சோம்பல் அல்ல, ஏனெனில் நமக்கு இளைப்பாறுதல் தருவதாக வாக்குத்தத்தம் செய்து நமது இரட்சகர் நம்மை அழைக்கும் பொழுது அத்துடனே நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிறிஸ்துவின் மேல் எந்த ஆத்மா பூரணமாக அமர்ந்திருக்கிறதோ அந்த ஆத்மா அவருக்காக வெகு ஊக்கமாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைக்கிறது. தன்னையும் மனதிலே குடிகொண்டிருக்கும் பொழுது பலத்துக்கும் ஜீவனுக்கும் மூலாதாரமான கிறிஸ்துவை விட்டு மனம் விலகுகிறது. ஆகையால் இரட்சகரிலிருந்து நம்முடைய கவனத்தை திருப்பி நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம் சம்பந்தம் அடையாதபடி தடுப்பதே சாத்தானுடைய முக்கிய வேலை. உலகத்தின் இன்பங்கள், ஜீவியத்தின் கவலைகள், மனக்கலக்கங்கள், துக்கங்கள், பிறருடைய குற்றங்கள் அல்லது உன்னுடைய சொந்த தவறுதல்கள், குறைகள் இவற்றில் ஒன்றின் மேலாகிலும் அல்லது எல்லாவற்றின் மேலாகிலும் உன் மனதை திருப்பிவிட காத்து கொண்டிருப்பான். அவனுடைய மாய தந்திரங்களால் மோசம் போகாதே. மெய்யாகவே உணர்வுள்ளவர்களும் தேவனுக்காக ஜீவிக்க விரும்புகிறவர்களுமான அநேகர் தங்கள் குற்றங்களையும் தவறுதல்களையும் அடிக்கடி சிந்திக்கும்படியாக செய்து இவ்விதமாக அவர்களை கிறிஸ்துவில் இருந்து பிரித்து விடுவதால் ஜெயம் பெறலாம் என்று சாத்தான் எதிர்பார்க்கிறான். தன்னயத்தை விசேஷமுள்ளதாக நாம் பாவிக்காமலும் நாம் இரட்சிக்கப்படுவோமோ என்று கவலை கலக்கம் இல்லாமலும் இருக்க வேண்டும். இவையெல்லாம் நம் பலனுக்கு ஊற்றானவரிடமிருந்து நம் ஆத்மாவை திருப்பி விடுகிறது. உன் ஆத்மாவை தேவ ஆதரவுக்கு ஒப்புவித்து அவரையே நம்பு. இயேசுவை குறித்து பேசு, அவரை பற்றி நினை. உன் நினைவு அவரை பற்றியே இருக்க தன்னையும் மறைந்து போவதாக. சந்தேகத்தை அகற்று, உன் மனக்கலக்கம் உன்னை விட்டு நீங்குவதாக. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நீயும் சொல். தேவனுக்குள் இளைப்பாறு. அவர் நீ ஒப்புவித்திருக்கிறதை பத்திரமாய் வைத்து கொள்ள கூடியவராயிருக்கிறார். உன்னை அவர் கரங்களில் முழுவதுமாக ஒப்புவித்து விட்டால் உன்னை நேசித்த கிறிஸ்துவின் மூலமாய் ஜெய வீரனுக்கு மேலான கணம் உனக்கு கிடைக்க செய்வார். கிறிஸ்து தன் மனுஷ தன்மையை எடுத்த பொழுது மனுகுலத்தை தம்முடனே அன்பெனும் கட்டினால் கட்டினார். இந்த அன்பெனும் கட்டு மனுஷன் தானே வேண்டாம் என்று வெறுத்தால் ஒழிய வேறொன்று சக்தியினாலாவது அறுத்து போக கூடாத பலமுள்ளது. நாம் இந்த கட்டை அறுக்க, அதாவது கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரித்து கொள்ள நமது கண்களுக்கு பகட்டானதை காட்டி இழுக்கும்படி சாத்தான் எப்பொழுதும் பிரயாசப்படுகிறான். ஆகையால் இங்கே அவன் நாம் வேறொரு எஜமானை தெரிந்து கொள்ள நம்மை மயக்கி விடாதபடி நாம் எச்சரிக்கையுடனே விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டியது அவசியம். ஏனெனில் நம் அதிர்ஷ்டம் போல செய்யும் ஸ்லாக்கியம் நமக்குண்டு. ஆனால் நாம் கிறிஸ்து பேரில் கண்ணாயிருப்போமானால் அவர் நம்மை காப்பாற்றுவார். இயேசுவை நோக்குவோமாகில் நமக்கு யாதொரு அபாயமும் இல்லை. ஒன்றாகிலும் அவர் கரங்களிலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது. எப்பொழுதும் நாம் அவரை பார்க்கும் பொழுது ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்படியே ஆதியில் சீஷர்கள் தங்களுடைய பெரிய இரட்சகருடைய சாயலை அடைந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டபொழுது அவர் தங்களுக்கு இன்றியமையாதவர் என்று உணர்ந்தார்கள். அவர்கள் அவரை தேடி கண்டடைந்து பின்பற்றினார்கள். வீட்டிலும் சாப்பிடும் மேஜையிலும் உள்ளறையிலும் வெளியிலும் அவருடனே இருந்தார்கள். உபாத்தியாயர் ஒருவரிடத்தில் மாணாக்கர்கள் இருக்கிறது போல அவர்கள் அவரோடிருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அமிர்தம் போன்ற சத்திய போதகத்தை தினந்தோறும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். வேலைக்காரர் தங்கள் எஜமான்களை நோக்குகிறது போல இவர்கள் தங்கள் கடமையை அறிந்து கொள்ளும் பொருட்டு அவரையே நோக்கினார்கள். அந்த சீஷர்கள் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள்தான். அவர்களும் நம்மை போலவே பாவத்தோடு போர் புரிய வேண்டியதாயிருந்தது. பரிசுத்தமாக வாழ்நாளை கழிப்பதற்கு அதே கிருபையும் அவர்களுக்கு தேவையாயிருந்தது. கிறிஸ்துவுக்கு உகந்த சீஷனும் அவருடைய சாயலை தனது ஜீவியத்தில் பூரணமாக விளங்க செய்தவனுமாகிய யோவானிலும் கூட அந்த சிறந்த குணம் இயற்கையாக பொருந்தி இருக்கவில்லை. அவன் சுயநல பிரியனும் கணத்தின் மேல் ஆசை கொண்டவனுமாயிருந்ததும் அன்றி, தனக்கு யாராவது ஒரு கெடுதி செய்தால் உக்கிர பொறாமையும் கொள்ளுகிறவனாயிருந்தான். ஆனால் கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் அவனுக்கு சாட்சியான பொழுது தன்னுடைய சொந்த குறையை கண்டு மனத்தாழ்வடைந்தான். தேவகுமாரரில் ஒவ்வொரு நாளும் விளங்கின பலனையும் பொறுமையையும் வல்லமையையும் உருக்கத்தையும் அதிகாரத்தையும் சாந்தத்தையும் அவன் கண்டான். கண்டு தனது ஆத்மாவிலே வியப்பும் அன்பும் நிறைந்தவனானான். அவனுடைய இருதயம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்கு நேரே இழுப்புண்டது. கடைசியாக அவனுடைய ஆண்டவர் மீது அன்பு பெருகவே தன்னையும் கண் மறைத்து போயிற்று. கிறிஸ்து தன்னை சீர்படுத்தும்படியாக தன்னுடைய பொறாமையுள்ள சுவாபத்தையும் பேராசையையும் அவருக்கே ஒப்புவித்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தை புதுப்பித்து உயிர் அளித்தார். கிறிஸ்துவினுடைய அன்பு அவனுடைய நடத்தை மறுரூபப்படுத்திற்று. ஒருவன் இயேசுவோடு ஐக்கியப்படும் பொழுது உண்டாகிற மாறுதல் இதுதான். கிறிஸ்து அவனுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவனுடைய முழு சுவாபமும் மாறுகிறது. கிறிஸ்துவின் ஆவியும் அவருடைய அன்பும் இருதயத்தை இலக செய்து ஆத்மாவை அடக்கி தேவனுக்கு பரலோகத்துக்கும் நேரே நம்முடைய சிந்தனைகளையும் ஆசை விருப்பங்களையும் எழுப்புகிறது. கிறிஸ்து பரலோகம் சென்ற பின்னும் அவர் பிரசன்னம் தங்களுடனே இருப்பதாக சீஷர்கள் அறிந்தார்கள். அவர் அவர்களுடன் இருந்தது மாயம் அல்ல, அன்பும் ஒளியும் பொருந்திய ஒரு ஆளாகவே இருந்தார். இயேசு இரட்சகர் அவர்களோடு நடந்து பேசி ஜெபித்து கொண்டு வந்தார். அவர்களுடைய இருதயங்களுக்கு நம்பிக்கையையும் தேறுதலையும் அளித்தார். இவ்வாறாக சமாதானத்தின் சுவிசேஷம் அவருடைய வாயில் இருக்கும் பொழுது இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருளினார். தூதருடைய கூட்டம் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய சத்தத்தின் துணி மீண்டும் அவர்கள் அண்டை வந்தது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மனுஷ ரூபமாக அவர் பரலோகத்துக்கு ஏறினார். அவரை தங்களுடைய சிநேகிதனாகவும் இரட்சகராகவும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்னே வீற்றுள்ளவராகவும் தேவனுடைய சிங்காசத்திற்கு முன்னே வீற்றுள்ளவராகவும் தம் உருக்கம் மாறாதவராகவும் இன்னலுற்றும் மனிதரோடு தம்மை ஒன்றுபடுத்தியவராகவும் அவர்கள் அறிந்தார்கள். அவர் மகிமை சூழ்ந்த ஆசனங்களின் மத்தியில் இருந்து கொண்டு கெட்டுப்போன மனுகுலத்துக்காக மன்றாடும் பொழுது காயப்பட்ட அவருடைய கரங்களும் குத்துண்ட விலா பக்கமும் காயத்தின் தழும்புள்ள பாதங்களும் தாம் மீட்டு கொண்டவர்களின் மேல் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை தெளிவாக விளங்கின. அவர் பரலோகம் போனதும் தங்களுக்காக ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்த என்றும் அவர் திரும்பி வந்து அவர்களை தம்மோடு சேர்த்து கொள்வார் என்று அறிந்திருந்தார்கள். ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3-2-2-3-1. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்களுக்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilesudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.